விவிலிய தேடல் கொடிய குத்தகைக்காரர் ஓமை பகுதி இரண்டு.
எனது அருமை அன்புள்ளங்களை, 1914 ஜூலை 28 துவங்கிய முதல் உலகப் போர் நமது சென்ற வார விவிலிய தேடலை துவக்கி வைத்தது. இந்த வாரம் மீண்டும் உலகப் போரின் மீது நமது கவனம் திரும்புகின்றது. இம்முறை இது 2 உலகப் போர். அமெரிக்க ஐக்கிய நாடு, ஜப்பான் நாட்டின் ஹீரோஷிமா, நாகசாகி ஆகிய நகரங்கள் மீது அணுகுண்டு வீசிய நாட்களை 6 இப்புதனன்றும் 9 இச்சனிக்கிழமையன்றும் நினைவு கூறுகின்றோம். அன்பு நெஞ்சங்களே, 1953 அமெரிக்க ஐக்கிய நாட்டின் அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்வைட் ஐசன்ஹோவர் அவர்கள் 2 உலகப் போர் நிகழ்ந்த காலத்தில் ஐரோப்பாவில் போரிட்டு வந்த அமெரிக்க படையினரின் உயர் தளபதியாக பணியாற்றியவர். அமெரிக்க அரசு ஜப்பான் மீது அணுகுண்டு வீசப்போவதை அறிந்த ஐசன்ஹோவர் அவர்கள் அரசின் அந்த முடிவு பொருளற்ற, தேவையற்ற முடிவு என்று கூறினார். அன்பு இதயங்களே, முதல் 2 உலகப் போர்களை நேரில் அனுபவித்த ஐசன்ஹோவர் அவர்கள் போரினால் விளைந்த தீமைகளை நன்கு உணர்ந்தவர். 1953 ஜனவரியில் அமெரிக்க அரசு தலைவராக பொறுப்பேற்ற அவர் ஏப்ரல் 6 வழங்கிய தி சான்ஸ் ஃபார் பீஸ், அதாவது அமைதிக்கு ஒரு வாய்ப்பு என்று அழைக்கப்படும் அந்த உரையில் போரினால் உருவாகும் அநீதிகளை பட்டியலிடுகின்றார்.
ஒவ்வொரு துப்பாக்கியும் உருவாக்கப்படும் போது, ஒவ்வொரு போர்க்கப்பலும், ஒவ்வொரு ராக்கெட் ஏவுகணையும் செயலாற்றும் போது அவற்றிற்கு செலவான பணம் ஏழைகளிடமிருந்து திருடப்பட்டது என்பதை உணர வேண்டும். போரிடும் இவ்வுலகம் பணத்தை மட்டும் வீணாக்குவது கிடையாது. உழைப்பாளிகளின் வியர்வை, அறிவியலாளர்களின் அறிவுத்திறன், குழந்தைகளின் நம்பிக்கை, அனைத்தையும் இவ்வுலகம் வீணாக்குகின்றது.
அன்பு நெஞ்சங்களே, வறியோரிடமிருந்து திருடப்படும் பணம் போருக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்ற எண்ணம் நம்மை விழித்தெழச் செய்கின்றது. இவ்வுலகம் என்ற திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கும் மனிதர்கள் தாங்கள் குத்தகைக்காரர்கள் என்பதையே மறந்துவிட்டு அல்லது மறுத்துவிட்டு உலகையே உரிமையாக்கிக் கொள்ள மேற்கொள்ளும் முயற்சிகளே இந்த உலகில் போர்களாக உருவெடுத்துள்ளன. உலகப் போர்களில் வெற்றி தோல்வி என்ற எண்ணங்களை உலகத் தலைவர்கள் பலர் பேசிக் கொண்டிருந்த வேளையில் ஐசன்ஹோவர் போன்ற தலைவர்கள் போரினால் உருவாவது அநீதிகளே என்பதை சுட்டிக்காட்டியது இவ்வுலகம் அவ்வளவு மோசமில்லை என்ற நம்பிக்கையை நம் மனங்களில் வளர்க்கின்றது.
அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரை நிர்வாருமே, அசைந்தாடும் அருக்கரத்தால் அமைதியை நீர் தாருமே.
அன்பு நெஞ்சங்களே, நாம் வாழும் இன்றைய சூழலில் போர் என்ற பெயரால் வரைமுறையற்ற வன்முறையை வளர்த்து வரும் மனிதர்கள் நடுவில் இவ்வுலகம் அவ்வளவு மோசமில்லை என்ற நம்பிக்கையை வளர்ப்பவர்களில் ஒருவர் மருத்துவர் இசெல்தீன் அப்வேலாஷ். இவரை சென்ற வார விவிலிய தேடலின் இறுதியில் நான் அறிமுகம் செய்தேன். மருத்துவர் அப்வேலாஷ் அவர்கள் எழுதிய ஐ ஷால் நாட் ஹேட் எ காசா டாக்டர்ஸ் ஜேர்னி, அதாவது நான் வெறுப்பு கொள்ள மாட்டேன் காசா பகுதி மருத்துவரின் பயணம் என்ற நூல், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித பூமியில் பயணம் மேற்கொண்ட வேளையில் அவருக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. மருத்துவர் அப்வேலாஷ் அவர்கள் சில நாட்களுக்கு முன் வத்திக்கான் வானொலியில் ஒரு பேட்டி அளித்தார். இந்த பேட்டியிலும் அவர் எழுதிய நூலிலும் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் நமக்கு பல பாடங்களை சொல்லித் தருகின்றன. முதலில் மருத்துவர் அப்வேலாஷ் அவர்களை பற்றிய ஒரு சில விவரங்கள். இஸ்ரேல் இராணுவமும் பாலஸ்தீன போராளிகளும் பல ஆண்டுகளாக மோதல்களில் ஈடுபட்டு வரும் காசா பகுதியில் ஜபாலியா என்ற முகாமில் வளர்ந்தவர் இசெல்தீன் அப்வேலாஷ். தன் மருத்துவ படிப்பை முடித்த பின்னர் இஸ்ரேல் பகுதியில் மருத்துவராக பணியாற்ற சென்ற முதல் பாலஸ்தீனியர் இவர்தான். இவ்விரு நாடுகளுக்கிடையே பாலங்களை உருவாக்க தான் செய்யும் சிறு முயற்சி அது என்று மருத்துவர் அப்வேலாஷ் கூறினார். 2009 இஸ்ரேல் இராணுவம் காசா பகுதியில் மேற்கொண்ட தாக்குதலில் மருத்துவர் அப்வேலாஷ் அவர்களின் இல்லம் தாக்கப்பட்டதில் பெசான், மாயார், ஆயா என்ற இவரது 3 மகள்களும் கொல்லப்பட்டனர். இதற்கு பின்னரும் சில ஆண்டுகள் மருத்துவர் அப்வேலாஷ் இஸ்ரேல் பகுதிக்கு சென்று மருத்துவ பணிகள் ஆற்றி வந்தார். இன்று வரை அவர் இஸ்ரேல் இராணுவத்தையோ ஏனைய குழுக்களையோ தன் துன்பங்களுக்கு காரணம் என்று குற்றம் சொல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்.
மற்றவர்களை குற்றம் சொல்வதற்கு நாம் பயன்படுத்தும் சக்தியை நல்லது செய்வதற்கு பயன்படும் சக்தியாக மாற்றினால் நாம் முன்னேறுவதற்கு வாய்ப்புண்டு
என்று மருத்துவர் அபுவேலாஷ் அவர்கள் வத்திக்கான் வானொலிக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை தாக்குதலில் தன் இல்லத்தையும் 3 இளவயது மகள்களையும் பறிகொடுத்த மருத்துவர் அபுவேலாஷ் அவர்கள் தன் வேதனையை ஆக்கப்பூர்வமான வழிகளில் பயன்படுத்தினார். தன் மகள்களின் நினைவாக Daughters for Life, அதாவது வாழ்வுக்காக மகள்கள் என்ற அறக்கட்டளையை நிறுவியுள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் வாழும் இளம் பெண்களின் கல்விக்காக இந்த அறக்கட்டளை பணியாற்றி வருகின்றது.
அமைதி 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 வேண்டும் அவனிலே, ஆண்டவன் நீ வர வேண்டும் தரணியிலே. அமைதி 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 வேண்டும் அவனிலே.
எனது அருமை அன்புள்ளங்களை, புற்றுநோய்க்கு பலியான தன் மனைவியையும் இஸ்ரேல் இராணுவ தாக்குதலுக்கு பலியான 3 மகள்களையும் இழந்து தவிக்கும் மருத்துவர் அபுவேலாஷ் அவர்கள் பெண்களை பற்றி கூறும் ஒரு கருத்து நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றது.
நமது உலகில் அரசு தலைவர்களாகவும் இராணுவத்தை வழிநடத்தும் தளபதிகளாகவும் பெண்கள் பணியாற்றினால் போர்கள் ஏற்படாது
என்பது மருத்துவர் அபுவேலாஷ் அவர்களின் உறுதியான எண்ணம். இவர் கூறும் இந்த கருத்து ஏற்கனவே வரலாற்றில் பலமுறை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெண்களின் மென்மை கலந்த உறுதி உலகின் பிரச்சினைகளை தீர்க்கும் என்று 19 நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு கவிதை முழங்குகின்றது. அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்த காலத்தில் இந்த கவிதை எழுதப்பட்டது. அந்த போரின் விளைவுகளை கண்ட ஜூலியா வார்ட் ஹோவே அவர்கள் 1870 ஆண்டு எழுதிய இந்த வரிகள் இன்றும் நம்மை சூழ்ந்துள்ள அவலங்களை கூறுகின்றன. அத்துடன் மருத்துவர் அபுவேலாஷ் அவர்கள் கூறுவது போல, பெண்கள் இந்த உலகத்திற்கு தேவையான பல முக்கிய முடிவுகளை எடுக்கும் தலைமை பொறுப்பை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்பதையும் இந்த கவிதை முழங்குகின்றது. இந்த கவிதையிலிருந்து ஒரு சில வரிகள் இதோ.
மகளிரே, இன்று எழுந்து நில்லுங்கள். இதயமுள்ள மகளிரே, எதிர்த்து நில்லுங்கள். உறுதியாக சொல்லுங்கள். சண்டைகளில் உயிர்களை கொன்று குவித்த கொலை நாற்றத்துடன் வீடு திரும்பும் கணவர்கள், எங்கள் அரவணைப்பையும் ஆரவார வரவேற்பையும் பெறுவதற்கு நாங்கள் இணங்க மாட்டோம். பிறரன்பு, கருணை, பொறுமை என்று நாங்கள் சொல்லித்தரும் பாடங்களை மாற்றி அவற்றிற்கு எதிரான பாடங்களை சொல்லித்தருவதற்காக அரசோ வேறெந்த நிறுவனமோ எங்கள் குழந்தைகளை எங்களிடமிருந்து பறிப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம். ஒரு நாட்டைச் சேர்ந்த பெண்களாகிய நாங்கள் மற்றொரு நாட்டு பெண்கள் மீது கனிவு கொண்டவர்கள். எனவே எங்கள் மகன்கள் அப்பெண்களின் மகன்களை காயப்படுத்த விடமாட்டோம். போர்க்கள அழைப்பை கேட்டு தங்கள் நிலங்களையும் தொழிற்சாலைகளையும் விட்டு சென்றுள்ள ஆண்களைப் போல் பெண்களும் தங்கள் இல்லங்களை விட்டு வெளியேறட்டும். போரில் ஈடுபடும் ஒவ்வொரு நாட்டிலும் நல்ல முடிவுகள் உருவாக பெண்களும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறட்டும். போரில் இறந்தோரை நினைவு கூற, அவர்களுக்காக அழுது புலம்ப பெண்கள் ஒன்று சேரட்டும். இந்த மனித குடும்பம் அமைதியில் வாழ்வதற்குரிய வழிமுறைகளை பெண்கள் கலந்து பேசட்டும்.
பல வடிவங்களில் வன்முறையை சந்தித்து காயப்பட்டிருக்கும் இந்த உலகத்திற்கு தாய்மை, பெண்மை ஆகிய குணமளிக்கும் குணங்கள் அதிகம் தேவைப்படுகின்றன. அன்பு இதயங்களே, மருத்துவர் அபுவேலாஷ் அவர்கள் ஐ ஷால் நாட் ஹெய்ட், நான் வெறுப்பு கொள்ள மாட்டேன் என்ற தன் நூலில் தன் மகள்களின் மரணத்தை பற்றி இவ்வாறு கூறியுள்ளார்.
இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளுக்கிடையே அமைதியை உருவாக்கும் முயற்சிகளுக்கு என்னுடைய 3 மகள்களின் உயிர்கள் இறுதி பலிகளாக அமைந்தன என்பதை அறிந்தால் என் மனம் அமைதி பெறும்.
அன்பு நெஞ்சங்களே, கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்ட மருத்துவர் அபுவேலாஷ் அவர்கள் கடவுளை பற்றி கூறியுள்ள ஒரு கருத்து நம்மை கொடிய குத்தகைக்காரர் உவமைக்கு அழைத்துச் செல்கின்றது.
கடவுள் நன்மையே உருவானவர். மனிதர்களுக்கு உதவிகள் செய்வதற்கே அவர் இருக்கின்றார். இவ்வுலகில் உள்ள தீமைகள் அனைத்தும் மனிதர்கள் உருவாக்கியதே
என்று மருத்துவர் அபுவேலாஷ் அவர்கள் கூறுவது இந்த உவமையின் மைய கருத்துக்கு நம்மை அழைத்துச் செல்கின்றது. அழகியதொரு திராட்சை தோட்டத்தை இறைவன் உருவாக்கி மனிதர்களாகிய நம்மிடம் குத்தகைக்கு கொடுத்தார். ஆனால் மனிதர்களாகிய நாமோ கொடிய குத்தகைக்காரர்களாக மாறிவிட்டோம். போர்கள் வழியே நாம் இந்த உலகத்தில் கொணரும் அழிவுகளை கொடிய குத்தகைக்காரர் உவமை நமக்கு நினைவுறுத்துகின்றது. போர்கள் இல்லாத சூழல்களிலும் நாம் இந்த உலகத்தை தொடர்ந்து அழித்து வருகின்றோம். மனிதர்களின் கட்டுக்கடங்காத சுயநலத்தால் இயற்கை வளங்களை தேவைக்கும் அதிகமாக பயன்படுத்துவதும் வீணாக தூக்கி எறிவதும் நம் மத்தியில் நோயாக பரவி வருகின்றது. அடுத்த தலைமுறையினருக்கு நல்லதொரு திராட்சை தோட்டமாக இந்த உலகத்தை விட்டுச் செல்ல வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் மீட்க முடியாத அளவு சுற்றுச்சூழலை சீரழித்து வரும் நமது சுயநலம் இந்த உவமையின் வழியே கேள்விக்கணையாக நம்முடைய மனங்களில் பாய்கின்றது. அன்பு இதயங்களே, கொடிய குத்தகைக்காரர் உவமையில் குத்தகைக்காரர் என்ற சொல் நம்முடைய உள்ளத்தில் எழுப்பிய சிந்தனைகளில் இரு வாரங்கள் செலவிட்டோம். அடுத்த வார தேடலில் இயேசு இந்த உவமையை கூறிய சூழ்நிலையை நாம் சிந்திப்போம்.
இன்றைய விவிலிய திடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.